தென்றல் அக்டோபர் 2012 இதழில் பயணம் பகுதியில் வத்தாயிருப்பு சுந்தர் பாஸ்டனிலிருந்து எழுதியுள்ள கொல்லிமலை பாகம் 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். காற்று கூட அடிக்கவில்லை, ஆனால் அந்த நூல் அசைந்தது நிஜம். ஆச்சரியம் தாங்காமல் சற்று குளிந்து கண் காது மூக்கு ஏதாவது தெரிகிறதா என்று பார்த்தேன். தலையது வாலெது என்றே தெரியவில்லை. பசுவையும் சீனிவாசனையும் கூவி அழைக்க சீனிவாசன் சிறிய சுள்ளியால் அதை லாவி எடுத்து உயர்த்தி பிடித்தான். அதை அதிகமாக நெறியவே திரும்ப கீழே விட்டுவிட்டார். செவிட்டு பாம்பா இருக்கும், காது வழியா மூளைக்குள்ள போச்சுன்னா ஆள் காலி என்றதும் நான் பெரிதாக அடுத்த அடியை வைத்து அதை கடந்தேன். அந்த நூல் உயிரினம் என்னவென்று தெரிந்து கொள்ளாவிட்டால் மண்டையே விடுத்து விடும் போல் இருந்தது. கூகுள் ஆண்டவரை சரணடைந்ததில் அது ஹார்ஸ் ஹேர் வர்ம் என்று அழைக்கப்படும் குதிரை முடி போல சன்னமான நீளமான ஒரு வகை புழு என்று தெரிந்தது. பாம்பெல்லாம் இல்லை, அப்பாடு என் காது தப்பித்தது. ஆன்லைனில் www.tamilonline.com பசுபதி எடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இதுவரை பார்த்திராத வண்டுகள், பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், சிறு பறவைகள் என்று வன உலகத்தின் அந்த வாசனை ரம்யமாக இருந்தது. எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும் பறவைகளின் கரைச்சல் கூடுதல் புத்துணர்ச்சி. பொதுவாகவே மனிதன் புழங்காத பகுதிகள் நன்றாகத்தான் இருக்கின்றன, ஆனாலும் ஆங்காங்கே பிளாஸ்டிக் குப்பைகள், பசு, இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பிராணிகள் செத்து போயிடுதுங்க என்று வருத்தப்பட்டு விட்டு கவுண்டமணி செந்திலை திட்டுவது மாதிரி குப்பை போட்டவர்களை காற்றில் பார்த்து திட்டினான். யாராவது அவன் கண்முன்னால் போட்டிருந்தால் பிடித்து குழிக்குள் தள்ளிவிட்டாலும் விட்டிருப்பான். பொதுவாகவே வளைந்து வளைந்து செல்வதாலும் மரங்களின் அடர்த்தியாலும் பாதை 10-20 அடி தூரம்தான் தெரிந்தது. திடீரென்று பாதை கவட்டை மாதிரி இரண்டாக பிரிய பசுபதியும் சீனிவாசனும் அந்த பாதையில் முதல் தடவை வருவதால் அவர்களுக்கும் எந்த பக்கம் போவதென்று தெரியவில்லை. பாதை பிரியும் முனையில் குத்துக்காலிட்டு தூக்குச்சட்டி மஞ்சள் பை சகிதமாக ஒருவர் உட்கார்ந்திருந்தார். டாட்டாய்ஸ் கொசுவர்த்தி சுருள் மாதிரி மெலிதான புகையை பீடியிலிருந்து வெளியே செலுத்திக் கொண்டிருந்தார். அண்ணே, இந்த பாதை எங்க போகுது? அவர் எழுந்து நின்று கொண்டு கைகளை வீசி, இங்கிட்டு போனீங்கன்னா ஒத்தக்கடை, அங்கிட்டு கலூர். ஒத்தக்கடையா? அது மதுரை பக்கமாச்சே என்று முணுமுணுத்த என்னை பசு முறைத்தான். அந்த நபருக்கு நன்றி சொல்லி பசு கொடுத்த ரூபாயை வாங்க மறுத்தவரை மிகவும் வற்புறுத்தி கொடுக்க ஏகமாக தயங்கி வாங்கி கொண்டார். இடப்புற பாதையில் சென்று உச்சியை அடைந்ததும் வலப்புற பாதை வழியாக இறங்குவது என்று முடிவாயிற்று. நாங்கள் பயணத்தை தொடர மஞ்சள் பை நபரும் எங்களை தொடர்ந்தார். நானும் அங்கிட்டுதான் வரேன். ஆங்காங்கே ஓரிரு அடி உயரத்திற்கு கூழாங்கற்கள் பிரமிடுகள் அமைப்பில் குவித்து வைத்திருந்ததை சுட்டி காட்டி கேட்டதற்கு, மலையேறவங்க ஒரு அடையாளத்துக்கு வச்சுட்டு போறது என்றார். வறண்ட நாக்கை லேசாக நீரில் நனைத்து நனைத்து மலையேறினேன். தண்ணீர் நிறைய குடித்தால் நடக்க முடியாது. ஏற்கனவே முதுகுப்பை வேறு, மலையையே முதுகில் சுமப்பதை போல கனத்தது. காலையில் கிளம்பும் முன் 3 லிட்டர் தண்ணி போதுமா? பை ரொம்ப லைட்டா இருக்கே என்று கேட்டதற்கு சீனிவாசன், மேல ஏற ஏற போட்டிருக்கிற டவுசரோட வெயிட்டே தாங்க முடியாதுங்க, எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிடலாம் போல கணக்கும் என்றதை ரொம்ப அதீதப்படுத்தி சொல்கிறார் என்று நினைத்தது மடத்தனம் என்பது புரிந்தது. லேச முன்னால சாஞ்சி ஏறுங்க, தள்ளாம இருக்கும் என்றார். அவர்கள் இருவரும் ஏதோ வாக்கிங் போவது போல் மூச்சிரைக்காமல் ஏறி கொண்டிருந்தார்கள். எனக்குத்தான் அது என்னவோ சொல்வார்களே. பகீரத பிரயத்தனமாக இருந்தது. பக்கத்து புதரிலிருந்து மே என்ற ஒலி கேட்டது. ஒருவேளை எந்திரன் சிட்டியோ என்று நினைத்தேன். சொல்ல முடியாது. இந்தியாவில் நிகழும் செல்பேசி புரட்சியில் யாராவது நபர் எந்திரன் சிட்டியின் வில்லத்தன மேயை காலட்டோனாக வைத்துக் கொண்டு கொல்லிமலை புதரில் ஒதுங்கியிருக்கிறார் என்று சொன்னால் நம்பியிருப்பேன். என்ன இங்குமா என்று ஆயாசமாக இருந்திருக்கும். நல்ல வேளை, புதரிலிருந்து வெளியே வந்து ஒரு வெள்ளாடு, தொடர்ந்து இன்னும் 7-8 ஆடுகள் வரிசையாக கடந்தன. மலையில் வாழும் ஆடுகள் கால் தடுக்காமல் லாகவமாக சரிவில் இறங்கின. பசு அந்த மலை கிராமவாசியிடம் பேச்சு கொடுத்தபடி வந்தான். சுற்றுவட்டார மலைகள், கிராமங்கள் என்று அவர் சொன்ன பெயர்கள் எதுவும் நான் கேள்விப்படாதவை. எம்ஜிஆர் நகர், கலைஞர் நகர் போன்றில்லாது நல்ல தமிழ் பெயர்கள் கொண்ட கிராமங்கள். வட்டார வழக்கில் அவர் சொன்ன மருவிய ஊர்களின் பெயர்களின் உச்சைப்பே புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. உதாரணத்திற்கு மேலமாத்தி, தாமரைக்குளம், வளப்பூர் நாடு, செல்லிப்பட்டி, நரியங்காடு, பூசணிக்குழி, மேட்டு விழாரம், வாசலூர்பட்டி, செம்மேடு. கொல்லிமலை பெயர் காரணத்தை கேட்டதும் பசு சொன்னான், இந்த மலைக்கு வந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ற பூதங்களை விரட்டுறதுக்காக கொல்லிப்பாவை கிட்ட வேண்டினாங்களாம். பூதத்தை பார்த்து கொல்லிப்பாவை நக்கலா சிரிச்சு வம்பிழிக்கும். பூதம் கடுப்பாகி அட்டாக் பண்ணும்போது கொன்னுடும். அதையொட்டி வந்தது கொல்லிமலைங்கிற பேரு. பேச்சு வல்வில் ஓரியை பற்றி திரும்பியது. தமிழரின் வீரம் என்று வந்துவிட்டால் இக்கால தலைமுறையினருக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதுதான் நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். சற்று அழுத்தி கேட்டால் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய மரத்தமிழ்ச்சியை குறிப்பிடுவார்கள். வல்வில் ஓரி என்றால் மதுரை ஜிகர்தண்டா மாதிரி ஒரு வஸ்து என்று சொன்னாலும் சொல்லலாம். ஓரி கொல்லிமலையையும் அதை சார்ந்த பகுதிகளையும் ஆண்டவன், கடையழி வள்ளல்களில் ஒருவன், மிகச்சிறந்த வில்லாளி. ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக சென்றவன் தொடுத்த அம்பு யானை ஒன்றை துளைத்து புலியை ஊடுருவி மான் பன்றி உடும்பு ஆகியவற்றை துளைத்து சென்று மரத்தில் குத்தி நின்றதாம். அப்பேற்பட்ட தில்லாளங்கடிப்பாவன் என்றான் பசு. அக்காட்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்ட வன்பரணர் ஓரியை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார். சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு போன்ற பழந்தமிழ் நூல்களில் கொல்லிமலை பற்றி குறிப்புகள் உண்டு. வன்பரணர் வல்வில் ஓரியை பற்றி புறநானூற்றில் ஆதன் ஓரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓரியுடைய தந்தையாக ஆதன் இருக்க வேண்டும் என்பது ஊகம். கழைத்தின் யானையார் என்ற புலவரும் ஓரியை பற்றி புறநானூற்றில் பாடியிருக்கிறார். பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற சேர மன்னன் கொல்லிமலையை கைப்பற்ற கடையழி வள்ளல்களில் இன்னொருவனாகிய காரியை திருக்கோவிலூரை ஆண்டவன். ஏவி காரிக்கும் ஓரிக்கும் நடந்த போரில் மார்பில் அம்புபட்டு மடிந்தான் வீரன் ஓரி. காரி கொல்லிமலையையும் பெருஞ்சேரல் இரும்பொறையிடம் அளித்தான். பாரிவள்ளல் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஓரியும் ஈகை குணம் நிரம்பியவன். ஓரியை பற்றி நற்றினியில் பரணர் குறிப்பிட்டிருக்கிறார். பாரி ஓரி இருவரையுமே மற்ற அரசர்களுக்கு பிடிக்கவில்லை போல. பொறாமை கூட்டம் சேர்ந்து சதித்திட்டம் போட்டு ஜெயித்தார்கள், அது சரி. ஏன் கடையில் வள்ளல்களில் ஆல்மோஸ்ட் எல்லோருக்கும் மலையமான்களாகவே இருக்கிறார்கள்? மலைக்கும் ஈகை குணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. தரைக்கு வந்துவிட்டாலே தலைகால் தெரியாமல் ஆடுகிறோம் போல. அறிஞர்கள் யாராவது விளக்கினால் மதி. கீழே பார்த்தமே பழனியப்பர் கோவில் அருணகிரிநாதர் திருப்புகள்ல அந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்காரு. முருகனும் வள்ளியும் இந்த மலைக்கு தேனிலவுக்காக வந்திருக்காங்க. நம்ம போறமே இதே பாதையில தான் ஏறி இருக்காங்க. கொல்லிப்பாவைக்கும் கோவில் இருக்கு. மேலே இருக்கிற அறப்பளீஸ்வரர் கோவிலுக்கு பிற்கால சோழர் ராஜராஜனுடைய சித்தி செம்பியன்மாதேவி வந்திருக்கிறார். கோவிலுக்கு எப்படி தொலைந்தன இந்த பெருமைகள் எல்லாம்? ஏன் மாமனிதர்கள் இந்த மண்ணில் மறுபடியும் உதிக்கவில்லை? எதற்காக நம் நாடு இன்றும் இப்படி இருக்கிறது? கேள்விகள் மனதை குடைந்தன. கீழே பார்த்தமே பழனியப்பர் கோவில் அருணகிரிநாதர் திருப்புகள்ல அந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்காரு. முருகனும் வள்ளியும் இந்த மலைக்கு தேனிலவுக்காக வந்திருக்காங்க. நம்ம போருமே இதே பாதையில தான் ஏறி இருக்காங்க. கொல்லிப்பாவைக்கும் கோவில் இருக்கு. மேலே இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு பிற்கால சோழர் ராஜராஜனுடைய சித்தி செம்பியன் மாதேவி வந்திருக்கிறார். கோவிலுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார். எப்படி தொலைந்தன இந்த பெருமைகள் எல்லாம்? ஏன் மாமனிதர்கள் இந்த மண்ணில் மறுபடியும் உதிக்கவில்லை? எதற்காக நம் நாடு இன்றும் இப்படி இருக்கிறது? கேள்விகள் மனதை குடைந்தன. எங்கு பார்த்தாலும் பசுமை, அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள், நடுநடுவே நின்று ஓய்வெடுத்த தருணங்களில் நட்சத்திரங்களை மனக்கோடால் இணைத்து உருவம் கொடுப்பது போல அந்த மலைத்தொடரின் மலைகள், முகடுகள், குன்றுகள் சிலவற்றுக்கு வடிவம் கொடுத்து பார்த்தோம். அனுமார் சஞ்சீவி மலையை தூக்கிச் செல்லும் வடிவம் கூட தனியாக செங்குத்தாக நின்ற மலையொன்றில் தெரிந்தது. உயிரே ஏற ஏற கீழே பறந்து விரிந்திருந்த சமவெளி பகுதியின் காட்சி பரவசம் ஏற்படுத்தியது. சுண்டாம்படித்த மயில்கல் அளவிற்கு பொடிதாக பழனியப்பர் கோவில் கூட தெரிந்தது. சென்ட் எதுவும் அடிச்சியா என்று திடீரென கேட்டான் பசு. ஆமா, ரொம்ப லைட்டா தான் என்றேன். சென்ட் அடிக்கக்கூடாது, பரவாயில்லை, வேர்த்து ஊத்திருக்கிறதால சென்ட் வாடை குறைஞ்சிருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் அடிச்சிட்டு வராதே என்றான். புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என்று நிறைந்திருக்கும் அந்த வனப்பகுதியில் எங்களை தவிர மனித வாடை எதுவும் அற்றிருந்தது. ஆனால் நம்மை ஓராயிரம் கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் என்று அவன் சொன்னதை கேட்டதும் அந்த நினைப்பே சிலிப்பு ஏற்படுத்தியது. நாம ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லையப்பா. டவுன்ல இருந்து இங்கு பிக்னிக் வரேன் பேர் வழின்னு வந்து அநியாயம் பண்றாங்க. அவங்களால மனுஷங்க மேலேயே மிருகங்களுக்கு வெறுப்பு வந்துடுது என்று சொல்லிவிட்டு மண்ணில் புதைந்திருந்த உடைந்த பியர் பாட்டில் சில்லை காலால் நிம்பி எடுத்து தூக்கி வீசினான். பிளாஸ்டிக்கை போடுறாங்க, தண்ணி அடிச்சிட்டு பாட்டிலை உடைச்சு வீசுறாங்க, மிருகங்க காலில் கண்ணாடி ஏறி கொஞ்ச நாள் அவஸ்தைப்பட்டு புறையோடு செத்து போகுதுங்க என்றான். ஆனா நல்ல எண்ணத்தோட வர்றவங்களை உணர்ந்துக்கிற சக்தி அதுங்களுக்கு இருக்கு. நம்மை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சீனிவாசன், இங்க கரடி இருக்குல்ல? என்னது கரடியா? கருங்கரடின்னா பிரச்சனை, மரத்துல கூட ஏறி தப்பிக்க முடியாது என்று கிளி ஏற்படுத்தினான். தேன்கூடுகள் நிறைந்த மலைகள், அது கிடக்கு ஆறேழு வகை கரடிங்க. கொல்லிமலையிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கிறது அசையா கரடி, ஸ்லாத் பேர். இமயமலையில கருங்கரடியும் இருக்கு. மோப்ப சக்தி ஜாஸ்தி, கொஞ்சம் முரட்டு மிருகம். மலையேறவங்களுக்கு ஆபத்துன்னு பார்த்தா பாம்பு தான் டாப். அப்புறம் யானை, காட்டெருமை, காட்டு தேனி, கடைசியா தான் கரடி. அட பாவி, கரடியில ஆரம்பிச்சு காட்டெருமைக்கு வந்து யானையில நிக்கிறியே, அது சரியே? இதையெல்லாம் என்கிட்ட ஏன்பா சொல்ற? சும்மா ஒரு ஜி கேக்கு தான், மலையறல்ல இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோணும். பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர சொன்னேன்ல, இதுக்கு தான். பச்சை கலர் போட்டுக்கிட்டு வந்தா அதிகபட்சமா பறவைங்களை தான் பயமுறுத்துவோம். இந்த மாதிரி மிருகங்கள் நம்மாலு போல இருக்குன்னு கண்டுக்காது. கருப்பு அவ்வளவு உசிதம் இல்லை. இப்படித்தான் 99ல் ஆந்திரா நாகலாபுரம் மலையில மூணு பசங்க கருப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஏறினானுங்க. காட்டெருமை மேலே மொய்க்கிற ஈக்கள் அவனுங்களை காட்டெருமைன்னு நினைச்சு மொச்சு. காட்டெருமை தோல் எங்கே, நம்ம தோல் எங்கே, அதையேன் கேட்கிற என்றான். லேசாக வயிற்றை கலக்கியது. தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.